Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे
तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है शांति तो क्वेश्चन ये होते हैं सारी दुनिया का भाई सारी दुनिया पतित है सब जाते हैं हम पतित है तो सारी दुनिया का ही सवाल हुआ अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुनना
இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு காலை முரளி ஓம் சாந்தி பாப் தாதா மதுபன் இனிய குழந்தைகளே குளிர்ச்சியான ஞான துளிகளை தெளிப்பதனால் அனைவரையும் குளிர்மைப்படுத்துங்கள் நீங்களே ஞானத்தை பொழிகின்ற குளிர்மை தேவிகள் ஆவீர்கள் கேள்வி தந்தை ஏன் ஞான கலசத்தை உங்களிடம் கொடுத்துள்ளார் தந்தை ஏன் ஞான கலசத்தை உங்களிடம் கொடுத்துள்ளார் முதலில் நீங்கள் உங்களை குளிர்மைப்படுத்தி பின் ஏனைய அனைவரையும் குளிர்மைப்படுத்துவீர்கள் என்பதாலேயே உங்களிடம் ஞான கலசம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நேரத்தில் அனைவரும் காமத்தீயில் எரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை காம சிதையிலிருந்து அகற்றி ஞான சிதையில் அமர வையுங்கள் ஆத்மாக்கள் தூய்மையாகவும் குளிர்ச்சியாகவும் ஆகும் போது அவர்களால் தேவர்களாக முடியும் எனவே நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஞான ஊசி ஏற்றி அவர்களை தூய்மையாக்க வேண்டும் இதுவே உங்களது ஆன்மீக சேவையாகும் பாடல் அன்பிற்கினியவருடன் உள்ளவர்கள் மீதே ஞான மழை பொழிகின்றது அன்பிற்கினியவருடன் உள்ளவர்கள் மீதே ஞான மழை பொழிகின்றது
ஆ
உள்ளவர்களுக்காகவே மழை பொழிகின்றது. தந்தையுடன் உள்ளவர்களுக்காகவே மழை பொழிகின்றது. இப்பொழுது மழையும் தந்தையும் இருக்கின்றார். எனவே தந்தையிடம் இருந்து எவ்வாறு மழை பொழிய முடியும்? நீங்கள் வியப்படைவீர்கள் இல்லையா? உலகிற்கு இவ்விடயங்கள் பற்றி தெரியாது. இது ஞான மழையாகும். உங்களை குளிர்மை தேவிகள் ஆக்குவதற்கே நீங்கள் ஞான சிதையில் அமர வைக்கப்படுவீர்கள். குளிர்ச்சி என்ற பதத்திற்கு சூடு என்ற எதிர் பதம் உள்ளது. உங்களது பெயர் குளிர்மை தேவி என்பதாகும். உங்களுடைய பெயர் குளிர்மை தேவி என்பதாகும். அவ்வாறு ஒருவர் மாத்திரம் இருக்க முடியாது. பாரதத்தை குளிர்ச்சியாக்குகின்ற பலர் நிச்சயமாக இருப்பார்கள். இந்நேரத்தில் அனைவரும் காம சிதையில் எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே உங்களது பெயர் அனைவரையும் குளிர்மைப்படுத்துகின்ற சீதலா தேவிகளான குளிர்மை தேவிகள் அனைவரையும் குளிர்மைப்படுத்துகின்ற சீதலா தேவிகளான குளிர்மை தேவிகள் என்பதாகும். நீங்களே குளிர்ச்சியான துளிகளை தெளிக்கின்ற தேவியராவீர்கள். நீங்கள் துளிகளை தெளிப்பதற்காக செல்கின்றீர்கள். இவையோ ஆத்மாக்கள் மீது தெளிக்கப்படுகின்ற ஞான துளியாகும். ஆத்மாக்கள் தூய்மையாகும் போது அவர்கள் குளிர்ச்சி அடைகின்றார்கள். இந்நேரத்தில் காமத்தீயில் இருப்பதால் முழு உலகமும் அவலட்சணமாகிவிட்டது. குழந்தைகளாகிய உங்களிடம் இப்பொழுது கலசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கலசத்தினால் நீங்களும் குளிர்ச்சி அடைவதுடன் மற்றவர்களையும் அவ்வாறு ஆக்குகின்றீர்கள். இவரும், அதாவது மம்மா, கலசம் கொடுக்கப்பட்டுள்ளவர். குளிர்ச்சி அடைந்தார் இல்லையா? இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள். உங்களது வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு நீங்குதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. எவ்வாறாயினும் மாட்டுத் தொழுவம் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. எனவே சிலர் வீட்டை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். எதற்காக? ஞான சிதையில் அமர்ந்து குளிர்ச்சி அடைவதற்கு ஆகும். நீங்கள் இங்கே குளிர்ச்சி அடைந்தால் மாத்திரமே உங்களால் தேவர்களாக முடியும். பாபா விளங்கப்படுத்தியுள்ளார், ஒருவர் உங்கள் மூலமாக ஆஸ்திகராகாது விட்டால் அவர் நாஸ்திகரேயாவார். ஆஸ்திக உலகை சேர்ந்தவர்கள் தங்கள் மத்தியில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள். நாஸ்திக உலகை சேர்ந்தவர்களே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகின்றார்கள். யார் நாஸ்திகர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள்? தங்களது அதி அன்பிற்கினிய அப்பாலுள்ள பரமாத்மாவாகிய பரம தந்தையான என்னை அறியாதவர்கள். உலகில் அனைத்து வீடுகளிலும் குழப்பம் உள்ளது. ஏனெனில் பரமாத்மாவாகிய பரம தந்தையை மறந்து விட்டதனால் அவர்களால் நாஸ்திகர்களாக உள்ளனர். அவர்கள் எல்லையற்ற தந்தையோ அல்லது அவரது படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதி பற்றியோ அறிய மாட்டார்கள். நீங்கள் ஏன் நாஸ்திகர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்பதை எல்லையற்ற தந்தை விளங்கப்படுத்துகின்றார். தந்தையாகிய கடவுள் என அழைக்கப்படுகின்ற எல்லையற்ற தந்தையை நீங்கள் ஏன் மறந்துவிட்டீர்கள்? ஒருவர் தனது தந்தையின் தொழிலை அறிந்திருக்க வேண்டும். அவரே விதையும் சத்தியமானவரும் உயிருள்ளவரும் பேரானந்த சொரூபமும் ஞான கடலும் அமைதி கடலும் ஆவார். அவர் இச்சிறப்பியல்புகள் அனைத்தையும் கொண்டிருக்கின்றார். அவரது சிறப்பியல்புகள் வேறுபட்டவை. அவருக்கே கூறப்படுகின்றது, நீங்களே தாயும் தந்தையும். நாங்கள் உங்களது குழந்தைகள். எனவே நிச்சயமாக அவரே தாயும் தந்தையும் ஆவார். எவராவது ஒருவர் அல்பாவை அறியும் வரை அவரை சரியாக்க முடியாது. சத்திய யுகமான இருந்த பாரதத்தில் தேவதேவியரின் ராஜ்யம் இருந்ததென்பதை நீங்கள் அறிவீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் இறைவியும் இறைவனும் என அழைக்கப்பட்டன. உண்மையில் லக்ஷ்மியும் நாராயணனுமே பாரதத்தின் முதல் அதிபதிகளாக இருந்தனர் என்பதை தேவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது 5000 வருடங்களுக்கான விடயமாகும். பாருங்கள், தந்தையும் ஆசிரியரும் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது குழந்தைகளாகிய நீங்கள் அதை நன்றாக செவி மடுத்து கிரகிக்கின்றீர்களா, அல்லது உங்கள் புத்தியின் யோகம் வேறு எங்காவது அலைப்பாய்கின்றதா என அவர்கள் சுற்றி வர எங்கும் பார்க்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கிருஷ்ணரின் விக்கிரகத்திற்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற போதிலும் அவர்களது புத்தியானது அவர்களது வியாபாரம் போன்றவற்றின் மீதே அலைப்பாய்கின்றது. அவர்களால் அந்த உருவத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்த கூட முடியாமல் இருக்கின்றது. இங்கும் கூட சரியாக இனங்காணாவிட்டால் அவர்களால் கிரகிக்க முடியாது. சிவபாபா மனதை பண்படுத்துகின்ற மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே உங்களால் மாயை கட்டுப்படுத்த முடியும். அவர் கூறுகின்றார், உங்களது பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவனை நினைவு செய்யுங்கள். உங்களது புத்தியின் யோகத்தை அவருடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களது புத்தியின் யோகம் பழைய வீட்டை நோக்கி செல்லக்கூடாது. நீங்கள் இப்பொழுது என்னிடம் வரவுள்ளதால் உங்களது புத்தியின் யோகம் என்னுடனேயே இணைக்கப்பட வேண்டும். நான் திரும்பவும் உங்களை வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வழிகாட்டியாக வந்திருக்கின்றேன். இது சிவசக்தி பாண்டவ சேனையாகும். நீங்கள் சிவனிடம் இருந்து சக்தியை பெறுபவர்கள். கடவுள் சர்வசக்திவானாக இருப்பதனால் அவரால் மரணித்தவர்களை கூட உயிர்ப்பிக்க முடியும் என அவர்கள் நம்புகின்றனர். எவ்வாறாயினும் தந்தை கூறுகின்றார், அது அன்பிக்கினிய குழந்தைகளே, இந்நாடகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனக்குரிய அனாதியான பாகத்தை பெற்றுள்ளனர். நானே படைப்பவரும் இயக்குனரும் பிரதான நடிகருமாவேன். நான் நாடகத்தில் உள்ள எவரது பாகத்தை இட்டும் எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு இலையும் கடவுளின் கட்டளைகளின் படியே அசைவதாக மக்கள் நினைக்கின்றனர். கடவுள் அமர்ந்திருந்து ஒவ்வொரு இலைக்கும் கட்டளையிடுவாரா? கடவுளே கூறுகின்றார், நானும் கூட நாடகத்தினால் கட்டுப்பட்டிருக்கின்றேன். எனது கட்டளைகளுக்கு ஏற்பவே இலைகள் அசைகின்றன என்பது அல்ல. சர்வ வியாபகம் என்ற கருத்து பாரத மக்களை முற்றிலும் ஏழைகளாக்கிவிட்டது. பாரதம் தந்தையின் ஞானத்தினால் முடிசூடுகின்றது. தில்வாலா ஆலயம் மிக சரியான முறையில் உருவாக்கப்பட்டிருப்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முழு உலகிலும் அனைவரது இதயங்களையும் வெற்றி கொண்ட தில்வாலாவே ஆதிதேவர் ஆவார். ஒரே ஒரு கடவுளே பக்தர்கள் அனைவரினதும் இதயங்களை வெற்றி கொண்டவர் என அழைக்கப்படுகின்றார். இது அவர்களது ஞாபகார்த்தமாகும். மேலே தேவர்களின் உருவமும் அதன் கீழே அவர்கள் ராஜயோக தபஸ்ய செய்து கொண்டிருப்பதும் காண்பிக்கப்பட்டுள்ளது. 108 குழந்தைகள் சிவபாபாவின் நினைவில் யோகத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் காட்சியளிக்கின்றனர். அவர்களே பாரதத்தை சுருக்கமாக்கியவர்கள். அவ்வாலயத்தை கட்டியவர்கள் அவை யாருடைய உருவங்கள் என்பதையோ அல்லது எப்போது எவ்வாறு அப்படியாகின என்பதையோ அறிய மாட்டார்கள். அவர்களது ஞாபகார்த்தங்கள் உருவாக்கப்படும் வகையில் அவர்கள் என்ன செய்தனர், அவர்கள் எதனையுமே அறிய மாட்டார்கள். காந்திஜி தான் புதிய உலகில் ராமராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருப்பதாக கூறுவதுண்டு. ஆனால் புதிய உலகில் தூய்மை இருக்கின்றது, அவரால் அதனை கொண்டு வர முடியவில்லை. தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவது தந்தை ஒருவரின் பணியேயாகும். எந்த ஒரு மனிதராலும் அப்பணியை மேற்கொள்ள முடியாது. இவரை பற்றியும் கூறப்படுகின்றது. இவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியில் நான் இவரில் பிரவேசிக்கின்றேன். எனவே இவரும் தூய்மையற்றவரே இல்லையா? தூய்மையாக இருந்தவர்கள் தூய்மையற்றவர்களாகிவிட்டனர். அவர்கள் மீண்டும் ஒரு முறை தூய்மையாகுகின்றனர். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தவர்களே பூஜிப்பவர்களாகிவிட்டனர். அவர்களது பக்தர்களாகி விட்டனர். கடவுள் வந்து பக்தர்களை சந்திக்கின்றார். அம்மக்கள் ஒரு பாகத்தை நடிப்பதில் இருந்து விடுபடுவதற்காக அனாதியான முக்தியை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றனர். எவ்வாறாயினும் எவராலும் அனாதியான முக்தியை பெற முடியாது. கடவுள் கூறுகின்றார், நானும் கூட அனாதியான முக்தியை பெறவில்லை. நானும் கூட அனாதியான முக்தியை பெறவில்லை. நானும் சேவை செய்வதற்காக வர வேண்டும். நான் பக்தர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். இவ்வாரதத்தை செழிப்பானதாக ஆக்குவதற்கும் இழந்துவிட்ட சுய ராஜ்யத்தை மீண்டும் ஒரு முறை வழங்கி உங்களை வள மாணவர்கள் ஆக்குவதற்கும் தூய்மையற்ற உலகில் தூய்மையற்ற சரீரம் ஒன்றில் பிரவேசிக்கின்றேன். நான் பல தடவைகள் வந்திருக்கின்றேன். நான் தொடர்ந்தும் வருவேன். நான் பாரதத்தை அழகானதாக்குவேன். இது அசுர உலகம், இதனை நான் தெய்வீகமானதாக்குவேன். என்னை இனம் கண்டு கொள்பவர்கள் தங்களது ஆஸ்தியை பெற்றுக் கொள்வார்கள். சிவ பாபா பாரதத்திற்கு அதன் ஆஸ்தியை கொடுப்பதற்காகவே ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றார். இன்றைய நாட்களில் மக்கள் அவரது பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை. அவர்கள் கலண்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த விடுமுறையை கூட நிறுத்திவிட்டனர். உண்மையில் அந்த ஒரே ஒரு சிவ ஜெயந்தி மாத்திரமே கொண்டாடப்பட வேண்டும். ஏனைய அனைவரினதும் பிறந்த தினங்களை கொண்டாடுவது என்பது ஒரு சதத்திற்கும் பெருமதியற்றது. பரமாத்மாவாகிய பரமதந்தை சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுவது பவுன் பெருமதியானது. ஏனெனில் அவரது பாரதத்தை தங்க சிட்டுக்குருவியாக ஆக்குகின்றார். ஏனெனில் அவரே பாரதத்தை தங்க சிட்டுக்குருவியாக ஆக்குகின்றார். புகழானது அந்த ஒரே ஒருவருக்கே உரியது. கங்கை தூய்மையாக்குபவரை என மக்கள் நம்புகின்ற போதிலும் அந்த ஒரே உடையத்துடன் அவர்கள் சந்தோஷம் அடையவில்லை. அவர்கள் தொடர்ந்தும் எங்கும் அலைந்து திரிகின்றார்கள். அவர்கள் தாங்கள் உண்மையிலேயே தூய்மையற்றவர்களே என்பதை நிரூபிக்கின்றார்கள். பரமாத்மா மாத்திரமே ஞான கடலாவார். அவரிடமிருந்தே ஞான கங்கைகளாகிய நீங்கள் தோன்றியிருக்கின்றீர்கள். சரஸ்வதி, கங்கை, யமுனை போன்ற பெயர்கள் உங்களுடையவையே ஆகும். கங்கை ஆற்றங்கரையிலே ஓர் ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையில் நீங்களே ஞான கங்கைகள். நீங்களே தேவர்கள் அல்ல. நீங்கள் பிராமணர்கள். அவர்களோடு தேவரின் உருவத்தை உருவாக்கி அதற்கு கங்கைகளின் பெயரை இட்டுள்ளனர். சக்திகளாகிய நீங்களே ஞான கங்கைகள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது இந்த ராஜயோகத்தின் மூலமாக மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். இதுவே உண்மையான யோகமாகும். மக்கள் கற்பிக்கின்ற ஏனைய யோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு தற்காலிகமான நல் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றன. இந்த ஒரே ஒரு தந்தையுடன் யோகத்தை கொண்டிருப்பதன் மூலம் நாங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாகுகின்றோம். தந்தை இப்பொழுது இங்கிருந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றால் நீங்கள் இப்பொழுது உங்களை இறை குழந்தையான ஓர் ஆத்மாவாக கருதும் வரை உங்களால் ஓர் ஆஸ்தியை பெற முடியாது. ஏனைய அனைவரும் சகோதரர்களாவர். பாரத மக்கள் கூறுகின்றனர், நாங்கள் அனைவரும் கடவுளின் வடிவங்களான தந்தையர்களே. சிவோகம் தத்துவம், நானே சிவன், அதுவே உங்களுக்கு பொருந்தும். சந்தோஷம் மற்றிருக்கின்ற தந்தையர் அனைவராலும் எவ்வாறு சந்தோஷ ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும்? காரிருள் காணப்படுகின்றது, காரிருள் காணப்படுகின்றது. இது இரவாகும், ஞானமே பகலாகும். இவ்விடயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக சமூக சேவையாளர்கள், அவர்களோ பௌதீக சமூக சேவையாளர்கள். நீங்கள் ஆத்மாக்கள், தூய்மையாகுவதற்காக ஒரு ஊசியை போடுகின்றீர்கள். அவர்கள் அனைவரும் பௌதீக சேவை செய்கின்றனர். தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார், அதிகளவு வேறுபாடு உள்ளது. நீங்கள் கடவுளை நினைவு செய்து தேவ தேவியராகுகின்றீர்கள். கடவுளே கூறுகின்றார், அன்பிற்கினிய குழந்தைகளே, நான் உங்களது அடிமையாக வந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஸ்ரீமத் பகவதம் எனப்படுகிறது. எனவே அதிமேலானவர் சிலர் பிரம்மாவின் பிறந்த தினமே மேலானது என கூறுகின்றனர். அப்படி எதுவுமே இல்லை. சிவபாபாவே பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைத்து அவர்கள் மூலம் செய்விக்கின்றார். வேறு எவ்வாறு புதிய உலகம் உருவாக்கப்பட முடியும்? திருமூர்த்தி சிவனின் பிறந்த தினமே அதிமேலானதாகும். சிவனே பிரம்மா விஷ்ணு சங்கரருடன் வருகின்றார். எனவே அவரது பிறந்த தினம் மாத்திரமே கொண்டாடப்பட வேண்டும். இன்றைய நாட்களில் அவர்கள் பூனைகளினதும் நாய்களினதும் பிறந்த தினங்களை கூட கொண்டாடுகின்றனர். மக்கள் நாய்கள் மீது பெருமளவு அன்பு வைத்திருக்கின்றார்கள். உலகம் இப்பொழுது எவ்வாறு ஆகியிருக்கின்றது என பாருங்கள். அவர்கள் கூறுகின்றனர், சிங்கங்கள் சத்திய யுகத்தில் இருக்க மாட்டாது, சட்டம் அதை அனுமதிக்காது. சத்திய யுகத்தில் சில மனிதர்களே இருப்பார்கள், அதனால் சில விலங்குகளே அங்கே இருக்கும். ஆரம்பத்தில் பல்வேறு நோய்கள் எதுவும் இருக்கவில்லை, இப்பொழுது பல நோய்கள் தோன்றியுள்ளன. எனவே விலங்குகள் முதலான அனைத்தும் பின்னர் அதிகரிக்கின்றன. சக்தி யுகத்தில் பசுக்கள் கூட மிக நல்லவை. அவர்கள் கிருஷ்ணர் பசுக்களை மேய்த்ததாக கூறுகின்றனர். சக்தி யுகத்தில் முதற்தரமான பசுக்கள் இருந்தன என்பதை அவர்கள் கூறுவதில்லை. அங்கே தேவர்களுக்கு வைரங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட மாளிகைகள் உள்ளன. இங்கேயோ செங்கற்கல்லாலும் களிமண்ணாலுமான மாளிகைகளே உள்ளன. இவ்விடயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்விடயங்களை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதுமே இப்பாடலையை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். எவராவது ஒருவர் தனது இலக்கையும் லட்சியத்தையும் புரிந்து கொள்ளாமல் இங்கே வந்து அமர்ந்திருப்பவர் ஆயின் அவரால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் ஏனைய ஆன்மீக ஒன்று கூடலுக்கு செல்லும் போது அவர்கள் எந்த இலக்கையும் லட்சியத்தையும் கொண்டிருப்பதில்லை. இது ஒரு பாடசாலை ஆகும். ஒரு பாடசாலையில் ஒரு இலக்கும் லட்சியமும் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. நீங்கள் உங்களது இலக்கையும் லட்சியத்தையும் அறிவீர்கள். தங்களது பாக்கியத்தில் இதனை கொண்டிராதவர்களின் புத்தியில் ஞான துளிகள் துளி துளியாக ஏறாது. அவர்கள் ஜீவன் முக்தியை பெற மாட்டார்கள். தாமதமாக வருபவர்களால் அதாவது சக்கரத்தில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அச்சா
சித்தாரோட்டிருக்கா
பாப்தாதா யாத்தா குட் மார்னிங். இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்களது தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தரணிக்கான சாராம்சம். உங்கள் புத்தியை சதா ஒரே ஒரு தந்தையுடன் இணைத்து வைத்திருங்கள். உங்கள் புத்தியை பழைய வீட்டையும் பழைய உலகையும் நோக்கி செல்ல அனுமதிக்காதீர்கள். உங்கள் ஸ்திதியை மிகவும் ஒருமுகமானதாகவும் ஸ்தீரமாகவும் ஆக்குங்கள். தந்தையின் சிறப்பியல்புகள் அனைத்தும் உங்களுக்குள் கிரகியுங்கள். ஞான துளிகளை ஒவ்வொரு ஆத்மா மீதும் தெளித்து அவர்களின் தீயை அணைத்து அவர்களை குளிர்வைப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக இருந்து உங்கள் மனதை உணர்ச்சி அற்றதாக்குவதற்கு அல்லது அடக்குவதற்கு பதிலாக அதை தூய்மையாக்குவீர்களாக. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் அதிகளவு முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் மூச்சு பயிற்சிகளை செய்து, அதாவது பிராணாயமம் செய்து, தங்கள் மனதை உணர்ச்சியற்றதாக போக செய்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் மனங்களை ஒரே ஒரு தந்தையுடன் இணைத்துள்ளீர்கள். நீங்கள் உங்களுடைய மனதை மும்முரமாக்கியுள்ளீர்கள். அவ்வளவுதான், நீங்கள் உங்களுடைய மனங்களை அடக்கவில்லை, ஆனால் அதை தூய்மையாக்கி விட்டீர்கள். உங்களுடைய மனங்கள் இப்பொழுது தூய எண்ணங்களை கொண்டுள்ளன. இதனாலேயே அவை தூய மனங்களாகும். மனம் அலைபாய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது ஆரம்பம் மத்திய இறுதியை அறிந்துள்ளதன் மூலம் தொலைநோக்கு பார்வை உடையவர்களாகவும் பரந்த புத்திகளை உடையவர்களாகவும் ஆகிவிட்டதால் முயற்சி செய்வதிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். ஸ்லோகம். எப்பொழுதும் சந்தோஷ போஷாக்கை உண்பவர்களை எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி.